இங்கே விவாதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற மணமக்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் பிரயோஜனமாக சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து பொறுமையாக கேளுங்கள். நான் வாசிக்கேட்ட சங்கீதத்திலே 128 சங்கீதம், அது ஒரு குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. எப்படி ஆசீர்வாதமாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், அப்படியாப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் இந்த 128 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். The secret of the happy home. ஒரு சந்தோஷமான குடும்பத்தினுடைய ரகசியம் என்ன என்பதை அந்த சங்கீதத்திலே நாம் காண முடியும். முதலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இரண்டாம் மூணாம் வசனங்களை வாசிக்கலாம்.
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள்.
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். ஒன்னாம் வசனம் நாலாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். நாலாம் வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவனுடைய பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று தாவீது அவிதமான சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். மேரேஜ், இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். மேரேஜ் இஸ் ஒன் ஆஃப் காட்ஸ் கிரேட் பிளஸிங் இன் லைஃப். வாழ்க்கையிலே மேரேஜ் நடப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு அவிதமாக மேரேஜ் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் மேரேஜ் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வரும் என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:22,
மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான்.
மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையையும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஒரு சகோதரன் விவாகம் நடக்கும் பொழுது அவன் மனைவியை கண்டடைகிறான். அந்த மனைவியை கண்டடையும் பொழுது நன்மையானதை கண்டடைகிறான். மேரேஜ் முடிச்சா அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, அதிக பொறுப்பு உண்டு, அப்படி என்று சிலர் வந்து அதை பற்றி சிந்திப்பாங்க. அது குடும்ப வாழ்க்கை நடத்துவது ரொம்ப கடினமான காரியம், அதோட பேச்சலரா இருப்பதே நல்லது, இப்படி சொல்லுகிறவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெறுகிறான். குட் திங், மனைவியை பெறுவது நன்மையான காரியம். கர்த்தரிடத்திலும் அவன் தயவு கிடைக்கும். பேச்சலரா இருப்பதை காட்டிலும் அவன் கணவனாக மாறும் பொழுது, மனைவியை பெறும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு தயவு கிடைக்கிறது என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. அதே போலதான் ஒரு பெண் தந்து கணவனை கண்டடையும் பொழுது அவள் வந்து நன்மையானதை கண்டடைகிறான். இதே வசனத்தை பெண்ணுக்கு நம்ம ஒப்பிடும் பொழுது, கணவனை கண்டடைகிறவள் நன்மையானதை கண்டடைகிறாள், கர்த்தத்தில் தயவை பெறுகிறார். ரெண்டு பேரும் அப்படித்தான். கேப்ரியல் இன்றைக்கு நன்மையானதை கண்டெடுத்திருக்கிறார், கர்த்தத்தில் தயவை பெறுகிறார். அதே போல சாரி மோனிகாவுக்கு அந்த கேப்ரியல் கணவர் கிடைக்கும் பொழுது அவள் கர்த்தத்தில் நன்மையானதை கண்டடைந்திருக்கிறார். கர்த்தர் தான் அதை கொடுத்திருக்கிறார். இந்த சகோதரனுக்கு ஆண்டவர் இந்த சகோதரியை கொடுத்திருக்கிறார், இந்த சகோதரிக்கு ஆண்டவர் இந்த சகோதரனை கொடுத்திருக்கிறார். இது நன்மையான ஈவா இருக்கிறது, நன்மையை கண்டடைந்திருக்கிறார். கர்த்தத்திலும் இவளுக்கு தயவு கிடைக்கும். இன்று முதல் அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் நன்மை உண்டு என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். மேரேஜ் இஸ் எ பிளஸிங் ஃப்ரம் காட், அது தேவனிலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் மேரிடு லைஃப், விவாதமான வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில இன்று முதல் கர்த்தருடைய ஆசீர்வாதமானது அங்கே கிடைக்கும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன். ஒன்னாவது மறுபடியும் வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
இத கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அதனால இத புருஷன் வந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கும் பொழுது அவள் வந்து பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். எல்லாருக்கும் அது பாக்கியவான்கள் அல்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு தான். மேரேஜ் முடிஞ்சு எல்லாரும் ஆசீர்வாதமானவர்கள் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இங்க பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவளுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று பின்னால இருக்க வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பது. Blessed is everyone that feareth the Lord, that walketh in his way. அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்பது. அதனால அவருடைய வழின்னு ஒண்ணு இருக்குது, நம்ம வழின்னு ஒண்ணு இருக்கு. God's way, our own way. இந்த ரெண்டு வழி இருக்கு. ஒரு மனுஷனுக்கும் போது ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வழி, இன்னொன்னு அவங்களுடைய சொந்த பாதை. அவங்கவுங்க அவங்களுடைய சொந்த பாதையில போறாங்க. உலகத்துல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சொந்த பாதையில போறாங்க. அது வந்து என்ன வந்து யாரும் மாத்த முடியாது, நான் என் வழியில தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்வார் என்றால் ஒவ்வொருவருக்கும் என்ன சென்றால் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அது ஹிஸ் வே, அவருடைய வழி. அவருடைய வழியில நம்ம போவோம் என்றால் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அதனால நம்ம வழிய நம்முடைய சொந்த வழியில போகாதபடி அவருடைய வழியில நம்ம நடக்கும் பொழுது ஆசீர்வாதமா இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளும் பொழுது பல சாதனங்கள் இருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க மார்க்கம், சிஎஸ் மார்க்கம், புராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்த மார்க்கம், அதுலேயும் பல விதமான பிரிவுகள் இருக்கிறது. இப்படி பல விதமான பிரிவுகளை மனுஷன் ஏற்படுத்திக்கிறான். 900 சாதனங்கள் கிறிஸ்துவ மார்க்கத்திலே இருக்கிறது. கிறிஸ்துவ மார்க்கத்திலே 900 பிரிவுகள் இருக்கிறது. பிரதானமான பிரிவு ரோமன் கத்தோலிக்க, புராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்து. இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் அவங்கவுங்க வழியில போகும் பொழுது அது கர்த்தருடைய வழியா அல்லது அவங்களுடைய சொந்த வழியா அப்படிங்கறத பார்க்கணும். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஆனா கர்த்தருடைய வழி அவருடைய வழியில நடந்தால்தான் பாக்கியவான்களா இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வழி என்னவென்றால் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு வழியை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3 நாளில் உயிர்த்தெழுந்த பின்பு 7 சபை காலங்களை கொடுத்திருக்கார். வெளிப்படுத்தல் 2003 வசனத்துல இதை எபேசு, சிமினா, பெர்கம, தியத்தீரா, சர்வை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்றதான 7 சபை காலங்களையும் 7 தூதர்களை கொடுத்திருக்கிறார். பவுல், இரேனேஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, இதை பிரதர் பென்ஹாம் என்ற 7 ஊழியக்காரர்களை கொடுத்து 7 சபைகளையும் 7 ஊழியக்காரர்களையும் இங்க வைத்திருக்கும் பொழுது நம்ம இப்போ எந்த காலத்துல வாழுகிறோம், நம்ம காலத்தின் சபையின் பேர் என்ன, நம்முடைய சபையின் தூதன் யார், செய்தியாளர் யார், அது வந்து ஆண்டவர் கொடுக்கிற. அவர் 7 சபைகளை ஏற்படுத்தி 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலதுகரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வழி இது. இதுதான் God's own way. இது மனுஷர்கள் வந்து பல சாதனங்களை ஏற்படுத்திக் கொண்டு பல வழிகளை வைத்திருக்கிறார்கள். அது ஆசீர்வாதம் கிடையாது. அதனுடைய முடிவு வந்து பரலோகராஜ்யம் கிடையாது. இதனுடைய முடிவு பரலோகராஜ்யம். அதாவது ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது 2018 வருஷத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலமானது கடைசி காலம். இந்த காலத்துக்கென்று ஆண்டவர் ஒரு செய்தியாளரை கொடுத்திருக்கிறார், 7 சபையின் தூதனை கொடுத்திருக்கிறார். இந்த காலத்துக்கென்று ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அது வேதத்தோடு பரிபூர்ணமாக இணைகிறது. அந்த செய்தியானது இத வேத வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துறதா இருக்கிறது. அதுதான் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பாதை. இந்த பாதையிலே போனால் ஆசீர்வாதம் உண்டு, அவன் பாக்கியவான். சொல்றேன், கேப்ரியல், சௌரி, மோனிகா அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த பாதையை விட்டுவிட்டு அவங்களுடைய பூர்வீகமாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு இப்பொழுது கர்த்தருடைய பாதையில வந்திருக்கிறாங்க, கர்த்தருடைய வழியில வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடந்து கொண்டிருக்கிறார். பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் அவர் வந்து பாதையை விட்டு விலகவில்லை. இத சௌரி மோனிகா பட்டுக்கோட்டை இதோ அங்கிருந்து இங்க சென்னைக்கு வரவும் இதோ கர்த்தருடைய வழி என்ன எங்க இருக்குன்னு கண்டுபிடித்து சரியான இடத்துக்கு வந்து கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்க முன்னால போன பாதையை விட்டுவிட்டு இப்ப சொந்த அது பாதை, பூர்வீகமான பாதை, அவங்களுடைய தகப்பனார், அவங்களுடைய குடும்பத்தார், அவங்களுடைய ஊரார் போன பாதையை விட்டுவிட்டு இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் காட்ஸ் வேல வந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா.
அதுதான் இங்க விசேஷம். இந்த சபையில ஏன் மேரேஜ் நடக்குது? சௌரி மோனிகாவுக்கு இந்த சபையில ஏன் மேரேஜ் நடக்குது? அவன் கர்த்தருடைய பாதையில வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் அவருடைய வழிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பாதையை விட்டுவிட்டு இவன் என்ன செய்யணும்? சாதன வழியை விட்டுவிட்டு இப்பொழுது வார்த்தைக்கு வந்ததுனாலே இந்த விவாதம் இன்னைக்கு வார்த்தையின் படி நடக்கு. அல்லது அது வேற விதமா நடந்திருக்கும். அவன் இங்க பைபிள சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ரெண்டு பேரும் ஒரே விசுவாசம், ஒரே வழியில வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இணைக்கப்படும் பொழுது இவர்களை வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவருடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இரண்டாவது வாசிக்கலாம்.
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கையின் பிரயாசம் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்ன விசுவாசிக்க வேண்டியதா இருக்கிறது என்றால், எல்லா விதமான நன்மைகளும் கர்த்தருக்கு தான் வரணும். God is the source of all blessing.
Amen.
எல்லா நன்மைகளும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவருடைய கிருபை இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாது. பரலோகத்திலிருந்து அவர் நமக்கு தரவில்லை என்றால் நம்ம எதையும் பெற முடியாது. அதனால ஒரு கிறிஸ்தவனுடைய ஃபெய்த் என்னவென்றால், நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நல்ல வருமானத்தை தருகிறார், செழிப்பை தருகிறார். எல்லாமே கர்த்தரிலிருந்து வருகிறது. அது கர்த்தரிலிருந்து வருகிறது என்று விசுவாசித்தால் செபத்துல நம்ம காத்திருப்போம். ஆண்டவரே, இந்த நன்மை எனக்கு தர வேண்டும், இந்த தேவையை நீ சந்திக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் அது கர்த்தர் கிராண்ட் பண்ணாதான் கிடைக்கும். அவர் எப்படி கிராண்ட் பண்ணுகிறார்? செபத்துல நம்ம அங்க வந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அதை ஆண்டவர் கிராண்ட் பண்ணுகிறார். ஆமென். அதனால கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கிறார், இவருடைய தேவைகளை சந்திக்கிறார். எல்லா விதமான நன்மைகளையும் கர்த்தர் இவர்களுக்கு பரலோகத்திலிருந்து கட்டளையிடுவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து இவர்களுக்கு ஒத்தாசை வரும்.
ஆமென்.
அதன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால்,
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தயை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பாள்.
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தயை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். வைன் அண்ட் ஆலிவ் இங்க சொல்லப்படுகிறது. இந்த குடும்பத்திலே வைன் அண்ட் ஆலிவ் இருக்கிறது, திராட்சை ரசமும் ஒலிவ எண்ணெயும் இருக்கிறது. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்றால், அன்றைக்கு யூதர்கள் வந்து அங்க திராட்சை செடியை பயிரிடுகிறார்கள். இஸ்ரேல் நாட்டில் திராட்சை செடிகள், திராட்சை பழங்கள் அதிகமாக பழுக்கிறது. எங்க பார்த்தாலும் அங்க திராட்சை தோட்டங்கள் தான் இருக்கும். அதனால வீட்டு பக்கத்திலேயும் அவர்கள் திராட்சை செடி நட்டி அதுக்கு பந்தல் போட்டு அது வீட்டு முன்னால அது படர்ந்து கீழே வந்து கொலகொலையா தொங்கிட்டு இருக்கும். அதான் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவள் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். திராட்சை பழங்கள் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும். அவங்க தோட்டத்தில் மட்டுமல்ல, தங்களுடைய வீட்டுக்கு முன்னதாகவும் திராட்சை செடிகளை நட்டு அதன் பழங்களை பார்க்கிறார்கள். யாராவது விருந்தாறு வந்தால் உடனே அந்த கிரேப்ஸ் அங்க பறிச்சு அவங்க ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். அதான் கிரேப் வந்து எனக்கு என்றால் ரொம்ப இனிமையாக இருக்கும். அது ஜாய். கிரேப்ஸ் எதை குறிக்கிறது? ஜாயை குறிக்கிறது, சந்தோஷத்தை குறிக்கிறது. இவருடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். ரியல் ஜாய், உண்மையான சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். திராட்சை பழம் வந்து கொத்து கொத்தா இருக்கும் பொழுது நிறைய பழம் நெருக்கமா இருக்கும், ரொம்ப நெருக்கி இருக்கும். அதே போல இவன் வந்து இவங்க வந்து ஆண்டவர் வந்து இவர்களுக்கு அநேக கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார் என்று அர்த்தம். அந்த காலத்தில் நிறைய குழந்தைகளை பெற்றாங்க. அவர்தான் சொல்லப்பட்டது, உன் மனைவி உன் வீட்டோரங்களுக்கு கனிதரும் திராட்சை கொடியை போல. திராட்சை கொலையில நிறைய பழங்கள் இருக்கு. 16 பெற்று பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவார்கள். இப்பொழுது என்ன சென்றால் அப்படி இல்லை. அல்ல, ஆனாலும் அவள் வந்து கட்டத்தின் கனியை பிறப்பிப்பாள். இவ்விதமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை செய்வார்கள், இனிமையான குடும்பத்தை செய்வார்கள். உன் மனைவி மூலமாக உனக்கு கட்டத்தின் கனி கிடைக்கும், இதோ அவர்கள் இனிமையான வாழ்க்கை செய்வார்கள் என்று அந்த அதுக்கு அடையாளமாகத்தான் உன் மனைவி உன் வீட்டவர்களை கணிதரு திராட்சை கொடியை போல இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று அந்த வார்த்தை சொல்லும் பொழுது, ஒலிவ மரம் நம்ம நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில் இருந்த மாதிரி தெரியல. இஸ்ரேல் நாட்டில் ஒலிவ மரங்கள் உண்டு, ஒலிவ தோப்புகள் உண்டு. அந்த ஒலிவ மரம் வந்து ரொம்ப காலம் நிற்கும், பல வருஷங்கள், நூற்று கணக்கான வருஷம் அந்த மரம் அழியாம அப்படியே இருக்கும். அதனுடைய இலைகள் வந்து பச்சை பச்சைன்னு இருக்கும். அது என்ன செய்யும் என்றால், ஒலிவ மரம் வந்து ஓங்கி வளரும் பொழுது அந்த மரம் ஸ்லோவா தான் வளரும். பின்பு அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அதனுடைய வேர்ல இருந்து கன்றுகள் புடைக்கும். அந்த வேர்ல இருந்து அதை சுத்திலும், அந்த மரத்தை சுத்திலும் கன்றுகள் அங்க புடைத்து அதுவும் அங்க செழிப்பா வளரும். இப்படியாக ஒரு பேரண்ட் அங்க ஒலிவு மரம் இருக்கும் பொழுது சுத்தி வந்து அதனுடைய பிள்ளைகள் அந்த கன்றுகள் வந்து இதை அங்க இருந்து வேர்ல இருந்து அதை துளுத்து வந்து அது ஒரு ஒரு கூட்டமா அப்படியே இருக்கும். இங்க வந்து நம்ம வாழை மரத்தை வளர்க்கிறோம். வாழை மரம் பெருசா வளரும் பொழுது, கொலை தள்ளும் பொழுது இத பக்கத்துல என்ன செய்யும் என்றால், கன்றுகள் அங்க வாழை கன்றுகள் அது தன்னால புடைக்கும். புடைச்சி அது சுத்தி வாழை கன்றுகள் இருந்து இது அழியும் பொழுது அது நிலைச்சு நிக்குது. அதான் வாழையடி வாழையாக வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து ஒலிவ மரங்கள் அவிதமாக வளருகிறது. அதே போல இவனுடைய பிள்ளைகள் வந்து உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன்னை சுற்றிலும் உன் பிள்ளைகள் இருப்பார்கள். உன்னுடைய மேசையில உன் பிள்ளைகள் வந்து சுத்தி இருந்து பந்தி இருப்பார்கள் என்று இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவளுக்கு அந்த பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதோ கர்த்தத்தின் கனி கத்தரால வரும் சுதந்திரம் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால நம்ம இங்க பார்க்கும் பொழுது திராட்சை செடிக்கும் ஒலிவ மர கன்றுகளுக்கும் இங்கே ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஃபேமிலியில என்ன இருக்கிறது என்றால் வைன் இருக்கிறது. இது என்ன செய்யறது என்றால் அங்கே ஆலிவ் இருக்கிறது. வைன் அண்ட் ஆலிவ், கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் வைன் அண்ட் ஆலிவ் இருக்கும். இஸ்ரேல் நாட்டில் வீட்டில் அவங்களுக்கு வைன் இருக்கும், ஆலிவ் இருக்கும். ஒலிவ காய்களை இடித்து பிழியும் பொழுது அது ஒலிவ எண்ணெயை கொண்டு வருது. அந்த எண்ணெயை தான் அங்க சமையல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே அந்த எண்ணெயை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான இருக்கு, ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால ஆலிவ் அண்ட் ஒயின் வந்து ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அதே போலதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே அங்க வைன் இருக்கிறது. உன் மனைவி உன் வீட்டர்கள் கணிதர் திராட்சை கொடியத்தில் இருப்பார். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றியில் ஒரே மர கன்றுகளை போல இருப்பார்கள். அல்லேலூயா. வைன் அண்ட் ஆலி ஆண்டர் கொடுக்கிறார், திராட்சரசத்தையும் ஒலிவ எண்ணெயும் கொடுக்கிறார். அதே போல இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஆலிவ் அண்ட் வைன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆலிவ் எதை குறிக்கிறது? ஆலிவ் ஆயில் வந்து பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கு. அதனால பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் இவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இவங்களுடைய வாழ்க்கையில் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது. பெந்தகோஸ்தல மக்கள் ஏதோ ஒரு புலம்பிக்கிட்டு ஏதோ ஷேக் பண்ணும் பொழுது பரிசுத்தாவி பெற்றுட்டோம், நாங்க அந்நிய பாசம் பேசுறாங்க, அது உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல. சிலர் எமோஷனலா அப்படி செய்யறாங்க, சிலர் போலியாக அதிகமாக செய்கிறார்கள். அது மன்னிய பாசை பேசுவது இது என்ன, அது ஆவிக்குரிய வரத்தினுடைய கடைசி வராது. ஒன்பதாவது வரம். ஆனா இவங்க வந்து அந்த ஒன்பதாவது வரத்தை அல்ல, அந்த வரத்தை கொடுக்கிற அந்த ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த கிவர் ஆஃப் தி கிஃப்ட், அவங்க ஒரு கிஃப்டை பெற்றிருக்கிறாங்க. நம்ம வார்த்தையை ரிசீவ் பண்ணும் பொழுது இங்க வந்து பசுக்காவியாகிய கத்திரையே பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த இன்வால்விங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பசுத்தாவி இவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில ஆலிவ் இருக்கிறது. அதனால உண்மையான ஹோலி ஸ்பிரிட், ரியல் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வைன் இருக்கிறது, திராட்சரசம் இருக்கிறது. திராட்சரசம் வந்து களிப்பாக ஒருத்தரை மாற்றுகிறது. திராட்சரசம் குடித்தவன் சந்தோஷமா இருக்கிறான். அதே போல இவங்களுடைய வாழ்க்கையில ஜாய், ரியல் ஜாய், உண்மையான சந்தோஷம். மற்ற எல்லா சந்தோஷம் மாயை. சினிமா பார்ப்பது, இது அங்கே இங்கே உல்லாசமாக போகிறது, எல்லாமே மாயை. கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சு போகும். நம்ம உலகத்தில் அனுபவிக்கிற எல்லா சந்தோஷமும் மாயானது. ஆனா ரியல் ஜாய், உண்மையான சந்தோஷம், அந்த திராட்சை ரசத்தை இவங்க வாழ்க்கையிலே கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையானது ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன், அந்த வெளிப்பாடானது, இவர்கள் கேட்கிற வெளிப்பாடான வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடான வார்த்தைகள், அது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சு போறது கிடையாது, அது நித்திய சந்தோஷமாய் இருக்கிறது. அதனால இவங்களுடைய வாழ்க்கையில் ஜாய், சந்தோஷம், ஹோலி ஸ்பிரிட் வழி நடத்தல் இவங்களுக்கு இருக்கிறது. இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதன் பின்பு தொடர்ந்து வாசிக்கலாம்.
இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.
இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது யார் சொல்கிறான்? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று மற்றவங்க சொல்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் இவங்களை பார்த்து இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிப்பான் என்று இதை மற்றவங்க சொல்ற சாட்சி அந்த வசனம் தான் இது. The old, the blessed, the man be blessed that fear the Lord. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், இவங்க கர்த்தருக்கு பயப்படுற இவங்களும் ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு நம்ம பார்க்கிற நம்ம சொல்றது. அதனால பாருங்க, ஒரு உண்மையான பிலீவர், சபையில வர்ற பிலீவர், சொந்தக்காரர்கள் வந்து அவங்க ஆசீர்வதிக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும், பொறாமப்படக்கூடாது. அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதான் உண்மையான விசுவாசி, உண்மையான சொந்தக்காரங்க தான் அவங்க. அவங்க தான் இவங்க ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு பிலீவரை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது இன்னொரு பிலீவருக்கு சந்தோஷம். தன்னுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும் பொழுது குடும்பத்தார் எல்லாருக்கும் சந்தோஷம். அதை குறித்து பொறாமைப்படுவதோ அல்லது ஒருத்தர் வந்து தாழ்ந்து போகும் பொழுது அதை அற்பமாக பேசுவதோ, எங்க பிள்ளைகளை காட்டிலும் எங்க பிள்ளைகள் ரொம்ப விசேஷம் அப்படி என்று பேசும் பொழுது, அவங்க செல்பிஷ் பீப்புள், பரிசுத்தாதியை பெறாதவங்க. உங்க பிள்ளைகளை இன்னொரு பிள்ளைகளை கம்பேர் பண்றது, ஒரு குடும்பத்தில் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரா? இதோ கத்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமா ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அந்த சீக்கிரத்தை என்னது, அவங்க கத்தருக்கு பயப்படுறாங்க, அதனால அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்களும் கர்த்தருக்கு பயப்படுங்க, ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிப்பார். அப்படிதான் சொல்லணுமே ஒழிய, பொறாமப்படும் பொழுது அல்லது வந்து ஒருத்தர் அற்பமா பேசும் பொழுது, நம்ம பசுத்தாதி பெற்றவங்க கிடையாது, ரியல் பிலீவர் கிடையாது, நம்ம செல்ஃபிஷ் பீப்புளா இருக்கும். ஆனா உண்மையாகவே ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, கேப்ரியலுக்கு ஆண்டவர் மேரேஜை கொண்டிருக்கிறார், நல்ல பெண்ணை கொண்டிருக்கிறார், அவர்கள் ஆசீர்வாதமாக வாழ்கிறார், அந்த பெண் வந்த பிறகு அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கிறது, நமக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அடுத்தபடியான வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார்.
கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். The old that the Lord shall bless thee out of Zion. The Lord shall bless thee out of Zion. சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமே. அல்ல, சயன் என்கிறது என்ன? அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அங்க தேவாலயமானது சியோன் மலையிலே கட்டப்பட்டிருந்தது. மவுண்ட் சயன்ல அந்த டெம்பிள் இருந்தது. அந்த டெம்பிள் வந்து சயன் வந்து the meeting place of God with his people. தேவன் தம்முடைய ஜனங்களை வந்து சியோனிலே சந்திக்கிறார்.
ஆமென்.
கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால் இட் இஸ் a meeting place of God. ஆமென். சயன் இஸ் a place of God dwells. கர்த்தர் சியோனிலே வாசமாயிருக்கிறார். அதனால பிளஸ்ஸிங் வந்து தர வேண்டும் என்றால் அவர்கள் சியோனுக்கு போக வேண்டும். பிளஸ்ஸிங் இன் யுவர் லைஃப் கம்ஸ் அஸ் யூ மீட் டெய்லி வித் த லார்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அங்கே தேவனுடைய பிரசன்னம் வந்து சியோன்ல இருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் முழங்கால் படிட்டு வீட்டில் பைபிள் படித்து ஜெபிப்பார் என்றால், ஃபேமிலி பிரேயர் பண்ணுவார் என்றால், அது சயனாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் அங்கே வருகிறது. அப்பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதி. அதான் கர்த்தர் சியோனில் இருந்து, சியோன் என்றால் காட்ஸ் பிரசன்ஸ். நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு எப்பொழுதெல்லாம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அங்க சியோன்ல இருந்து கர்த்தர் வாசம் பண்ணது போல உங்கள் மத்தியில இருந்து வாசம் பண்ணி சியோனில் இருந்து தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. நமக்கு வந்து கர்த்தருடைய எல்லாவிதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஈவை ஆண்டவர் வந்து உண்டாக்கினார். ஆதாமி ஏவாளையும் தேவன் தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து ஆதியாகமம் 1:22, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். உலகம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, உலகத்தின் மேல் ஆளுகை கொடுக்கப்பட்டது. உங்களைப் போல தேவகுமாரனை குமார்த்திகளை பற்றி இந்த பூமியே நிரப்புங்க என்று கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஏதேனில அவளை இணைத்தார், அவளை ஆசீர்வதித்தார். ஆனால் என்ன ஏற்பட்டது என்றால் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. ஏவாளை வஞ்சித்தது மட்டுமல்ல, ஆதாமும் தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது அவர்கள் ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு மேல கர்சஸ் வந்தது, சாபங்கள் வந்தது. நீ முகத்தின் மேல நிலத்தில் விடும்படியாக நீ பாடுபடுவாய் என்று ஆதாமை பார்த்து சொன்ன. இஸ்ரியை பார்த்து நீ அதிக வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய், நீ உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்லி, நீங்கள் மண்ணினாலே உருவாக்கினீர்கள், மண்ணுக்கே திரும்புவீர்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு மேல அந்த கர்சஸ் கொண்டு வந்தார். பின்பு என்ன செய்தார் என்றால் ஆண்டவர் அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அடித்து அந்த ரத்தத்தினாலே அவளுக்கு மீட்பை ஏற்படுத்தி அவளை வந்து அவளுடைய நிர்வாணத்தை தோளினாலே மூடி அவளை அனுப்பிவிட்டார் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். 3:21-21 வாசிக்கலாம்.
ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கு எல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவளுக்கு உடுத்தினார்.
இது ஆதாமுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். அதனால அவனுடைய பாவ நிவர்த்திக்காக ஒரு லேம்ப், ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த தோலினாலே அவருடைய நிர்வாணத்தை மூடி அவங்களை வந்து அனுப்பினார். அதிலிருந்து அவங்க மேல அந்த கர்சஸ் இருந்தது. இதோ அவர்கள் அங்க வந்து ஒரு ஆட்டுக்குட்டி அவனுக்கு வந்து ஒரு மீட்புக்காக கிரயமாக செலுத்தப்பட்டது. அந்த லேம்ப் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இருந்தார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகினால், கர்த்தருக்கு பயப்படாமல் இது அவருடைய வழியை விட்டு விலகினால் அங்கே கர்சஸ் வரும் என்பதற்கு நமக்கு பைபிள்ல அங்க ஆதாம் ஏவாள் உதாரணமாக இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த கர்சஸ் வந்து ஆண்டவர் வந்து மறுபடியும் அவங்கள விட்டு எடுத்து போட்டு ஆசீர்வதிக்கத்தக்கதாக, அவங்க மேல இருந்த சாபங்களை ஆண்டவர் எடுத்து போட்டு பழையபடி அவங்க ஆசீர்வாதமான நிலைமைக்கு திரும்ப வேண்டும். அதுக்கு பேர் தான் ரெடெம்ப்ஷன், மீட்பு என்று அர்த்தம். அப்படி ரெடெம்ப்ஷன் மறுபடி அவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த சாபங்கள் நீங்க வேண்டும் என்றால், ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட வேண்டும். அல்ல, பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் சாரன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. இதை இயேசு கிறிஸ்து அந்த தேவாட்டுக்குட்டியா இருக்கிறார். அங்கே அதுக்கு அவர் தேவாட்டுக்குட்டியா வருவதற்கு முன்னதாக இப்படியான ஒரு ஆட்டை பலி செலுத்தும்படியாக கொடுத்தார். இன்று அவரே தேவாட்டுக்குட்டியாக எனத்தான் மீட்பராக, கின்ஸ்மேன் ரெடீமராக, மீட்பராக இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து இதோ அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த பாவத்துக்கு வேண்டிய கிரயத்தை செலுத்தினார். He took the curse of God for sin upon his own flesh. அந்த ஆதாம் ஏவாள் மேல போட்ட சாபத்தை அவர் தன்னால எடுத்துக்கொண்டு அந்த பாவத்துக்கு வந்து இதோ எனக்கு என்றால் சாபம் உண்டு. என்ன சாபம்னா, அவர் சிலுவையில் மறிக்க வேண்டும். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அந்த சாபம் ஆதாம் ஏவாள் மேல போட்ட சாபத்தை தன்னுடைய சரீரத்திலே அவர் எடுத்துக்கொண்டு அவர் மரத்திலே தூக்கப்பட்டார். அதை தொடர்ந்து வாசிக்கலாம்.
கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை
நீக்கி நமக்காக சாபமானார். ஆதாம் ஏவாள் போட்ட சாபத்தை வந்து அவர் அவங்க மேல இருந்து தான் மேல எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்டு என்ன செய்தார் என்றால் அந்த கிரயத்தை செலுத்துகிறார். அவர் வந்து பெனாலிட்டி தட் வாஸ் டியூஸ், நம்ம மேல விழுந்த தண்டனை, அந்த பாவத்தினுடைய பெனாலிட்டி, அந்த தண்டனையை, அபராதத்தை அவர் செலுத்துவதற்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அவர் 3 நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து என்ன, யார் யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மேல இருக்கிற சாபத்தை எடுத்து போட்டு அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ரிட்டர்ன் பண்ணுகிறார். அடுத்த வருஷம் வாசிக்கிறோம்.
ஆபிராமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு,
ஆபிராமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால புறஜாதிகளுக்கு வரும்படியாக. கல்வாரியிலே நம்ம வந்து இயேசு சிலுவையில் தொங்கினார் என்றால் என் சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். எனக்கு மேகவேண்டிய தண்டனையை அவர் செலுத்தினார். இப்பொழுது மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து அந்த என்றால் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆடாம் இழந்து கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை இதை நமக்கு அவர் கொடுக்கத்தா அவர் கல்வாரி சிலுவையில் மரிச்சார். ஆடாம் ஏவாங்க விழுந்து போடும் பொழுது அவங்க வந்து சாபத்தில் விழுந்து போயிட்டார்கள். மறுபடியும் அவளை தூக்கி எடுத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக தான் கத்ராயி இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னதாக சிலுவையில் அவர் தொங்கினார் என்று அறிந்திருக்கும். இவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்காக தான் செய்தார். ஆனா விசுவாசிக்கிறவங்களுக்கு அது சுதந்திரமாகும். யார் யார் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில சாபங்களை எடுத்து போட்டு அவர் பிளஸிங்க கொண்டு வர ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். ஆமென். சாத்தான் விழுந்து போனான், லூசிபர் விழுந்து போனான், அப்பொழுது அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பலி செலுத்த வரல. ஏன்னா சாத்தானுக்கு மீட்பு கிடையாது. சாத்தானுக்கு 2வது மரணமாகி அக்னியும் கந்த எரிதான் கடல் தான் கிடைக்கும். ஆனால் ஆதாம் ஏவாள் விழுந்து போன பொழுது அது அவருடைய குமாரனும் குமாரத்தையும் விழுந்து போனார்கள். தத்துடைய வார்த்தையை விட்டு விழுந்து போனார்கள், பாவத்திலே விழுந்து போனார்கள். உடனே ஓடி வந்து அவளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவளுக்கு மீட்பு உண்டு. அதாவது இவங்களை சரி பண்ணலாம், அதான் மீட்பு. நம்முடைய பொருளை அடமானம் வைத்தால் நம்ம வந்து மார்வாடி கடையில முதலில் வட்டியும் செலுத்தி அதை மறுபடியும் மீட்டுக் கொள்கிறோம். அது நம்முடைய உடமையா இருக்கிறது. ஆனால அதுக்கு மீட்பு உண்டு என்றால் அதை நம்ம திரும்ப பெற முடியும். அதே போல மனுஷன் இறந்து போன ஆசீர்வாதத்தை திருப்ப பெற முடியும். ஆடம் அண்ட் ஈவ் இறந்து போன ஆசீர்வாதத்தை திருப்ப பெற முடியும். அதான் 2வது மாதமா இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். அல்லேலூயா. நம்முடைய இனத்தான் மீட்பராக வந்து நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த பிளஸிங் வருது. விசுவாசிக்காதவங்களுக்கு அவர் செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் அங்கே அதுக்கு அடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது. அந்த சாபத்தை வந்து அது ஆசீர்வாதமாக மாற்றும். ஆனால் காயின் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது அவன் ஆட்டுக்குட்டியை கொண்டாடி காய்கறிகளை கொண்டிருந்தான். ஆனால அவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. அவனுக்கு வந்து சாபம் ஆசீர்வாதமா மாறாது. ஏன்னா அவர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். ஆபேல் அதை கொண்டிருந்தான். ஆபேல் தேவந்த குமாரனா இருந்தார். அவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. சத்தத்தின் குமாரன் காயினுக்கு அந்த வெளிப்பாடு வரல. அதே போல இன்னைக்கு உலகத்தில் அநேகருக்கு வெளிப்பாடு வரல. அவங்களுடைய சாபங்கள் வந்து மாற்றப்பட மாட்டாது. இன்னைக்கு நம்ம ரெடிமேட் நம்முடைய சாபங்களை மாற்றுவார். நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி உண்டு. ஆட்டுக்குட்டியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால இந்த பைபிள் எப்படி ஆரம்பிக்குது? கல்வாரியிலே ஆரம்பிக்குது. அது விவாதத்திலேயே ஆரம்பிக்கிறது, கல்வாரியிலேயே அது ஆரம்பிக்கிறது. அதான் ஏவாள் எனக்கார் தென்று ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார். அங்கேயே நம்ம கல்வாரியில காண்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னதாக அல்ல, ஆதியாமத்திலே அந்த கல்வாரியை காண்கிறோம். அது மட்டுமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தையில அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னதாகவே, மனுஷனுக்காக அவர் மறிப்பதற்கு முன்னதாகவே அவர் தேவனுடைய சிந்தையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் இதோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாண்டு ஜீவகோசில் தயாரிடப்படாதவர்கள் அந்த மிருகத்தை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகம் உண்டாததுக்கு முன்னதாகவே தேவனுடைய சிந்தையில் கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவர் நம்முடைய ரெடீமர், நம்முடைய சாபங்கள் நம்முடைய பாவங்களை எல்லாம் வந்து தொலைக்கிறவர் என்று அங்கே நம்ம அங்கே காண்கிறோம். அதனால கிரியேஷன் இஸ் ஃபார் ரிடெம்ப்ஷன். ஆண்டவர் இந்த ரெடெம்ப்ஷனுக்காகத்தான் இந்த சிருஷ்டிப்பை கொண்டார். நாட் ரெடெம்ப்ஷன் ஃபார் கிரியேஷன். மீட்புக்காக இந்த சிருஷ்டிப்பு அல்ல. ஆண்டவர் இந்த சிருஷ்டிப்பை ஏன் உண்டாக்கினார்? அவர் தன்னை ரெடீமராக வெளிப்படுத்துவதற்காக. அவர் மீட்டார். அவர் நம்முடைய சாபத்தை எல்லாம் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை எல்லாம் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் தரித்திரங்கள் எல்லாத்தையுமே நம்ம லைஃபையே ஆசீர்வாதமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். கல்வாரியில் அதை செய்தார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? Kinsman Redeemer. இது வந்து எனக்கு இந்த அந்த மீட்பை அவர் செய்தார். அது வெளிப்படல, அதனுடைய ரகசியமானது வெளிப்படல. இந்த கடைசி காலத்தில் அவர் இறங்கி வந்து 7 முத்திரைகளை திறந்து இந்த பைபிளை வந்து ஓபன் புக்காக மாற்றியிருக்கிறார். இதுவரைக்கும் ரகசியம் தெரியல. மாதவ கும்பலன்னு பைபிள் எங்க இருக்குது? ஊதுவத்தி கொடுத்தோம்னு எங்க இருக்குது? இவர் மெழுகுத்திரி கொடுத்தோம்னு எங்க இருக்குது? அது ஒரு சாமியார் அப்படி போதிச்சிருக்கிறார். பைபிள் அப்படி போதிக்கல. ஏதோ பிதாக்குமாரும் பசுத்தாவியின் 3 கடவுள் மேல நம்பிக்கை வைப்பது, பைபிள் அப்படியா எழுதியிருக்கிறது? தேவன் 3 சாதத்தில் இருக்கிறார். இந்த முத்திரை தலைமை தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் கல்வாரியில என்ன செய்தார், உலக தோற்றத்துக்கு முன்னதாக என்ன செய்தார், இப்பொழுது இந்த புஸ்தகம் வந்து நமக்கு திறக்கப்பட்டிருப்பதனாலே நம்முடைய பெயரை அங்கே காண முடியும். ஹல்லேலூயா. அவருடைய அறையில் இருந்த நேமமானது நாமமானது நம்முடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய நெற்றியில தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கும் பொழுது சாசு ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம நெத்தியில எதையாவது பூசணும், நெத்தியில பொட்டு வைக்கணும்னு இல்லை, நெத்தியில தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தையில தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடெல்லாம் இருக்கும் பொழுது பிசாசு நம்மள ஒண்ணு தொட முடியாது, நம்மள அவன் மேற்கொள்ளவே முடியாது, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இவனுக்கு ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறான். இவருடைய பெயரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவருடைய பெயர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபுஸ்ல இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மீட்பு உண்டு. இதுதான் இவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகவே இந்த உலகத்தை இழந்து போனான், மறுபடியும் இந்த உலகத்தை ஆண்டவர் தரப்போகிறார், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க போகிறார் எல்லா நன்மைகளையும். இந்த பைபிள்ல எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இதோ அவரை அவர் மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த அதை விசுவாசிக்கும் பொழுது, இந்த வெளிப்பாட்டை பெறும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்கள் மேல் வந்து பலிக்கும். எத்தனை பேர் சோசிக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், தேவ சமூகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். 128 சங்கீதத்தின்படி கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்.
இதோ சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லி இவனுடைய வாழ்க்கையில சமாதானம். கணவன் வந்து வார்த்தையை சொல்லும் பொழுது மனைவி கீழ்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீ செய்கிற காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, உடனே அவங்க கீழ்படுகிறது. மனைவி வந்து கணவன் உனது வார்த்தைக்கு விரோதமாக போகும் பொழுது சில காரியங்களை தவறும் பொழுது மனைவி தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கணவன் கீழ்படிய வேண்டும். ஒருவருக்கொருவர் வார்த்தை நிமித்தமாக கீழ்படிய வேண்டும். நீ எப்படி சொல்றது, நான் எப்படி கேட்கறது, ஈகோ ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அந்த ஈகோ ப்ராப்ளம் இல்லாதபடி சொல்றது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை யார் சொன்னாலும் கீழ்படிதான் செய்யும். அது மனைவி சொன்னாலும் சரி அல்லது கணவன் சொன்னாலும் சரி, ஒருவருக்கொருவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறது. அதான் நீ சமாதானம் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய், நீ உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய். ஆயுஷ்னாலே ஆண்டவர் அதிகமாக தருவார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஷ்னாலே பெருகப்படும். அதனால இவனுக்கு லாங் லைஃப் கொடுப்பார், ஆண்டவர் நீடித்த வாழ்க்கையை கொடுப்பார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கேப்ரியல் சகோதரர் ஜெபராணி அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய மகன் மேரேஜ் அவர்கள் பார்க்கிறார்கள், எவ்வளவு பெரிய சந்தோஷம். தங்களுடைய பிள்ளைகளுடைய மேரேஜ் பார்ப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். இதோ மோனிகாவுடைய தகப்பனார் அருளானந்த சுவாமி அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தன்னுடைய மகளை வந்து விவாத கோலத்தில் மன கோலத்திலே பார்க்கிறார்கள். தன்னுடைய இத மகளுடைய வலதுகையை பிடித்து மாப்பிள்ள கையில கொடுக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். நமக்கு ஆயுஷ்னாலே கூட்டி தரவில்லை என்றால் நம்ம அதெல்லாம் நடக்குமா? ஆண்ட சொல்லிருக்கிறார், உன்னை கத்திற்கு பயந்தால் நீ உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். உன் பிள்ளைகள் மேரேஜ் ஆகிறதும் அவளுக்கு குழந்தை பிறக்கிறதையும் அவங்க ஒரு சந்ததியாக மாறுகிறதையும் அவங்க ஃபாதர் அண்ட் மதருங்க சாலத்தில் வருவதையும் நீ காண்பாய் என்னது. இதெல்லாத்துக்குமே என்னன்னா கத்திற்கு பயந்த வழியில் நடக்கிற மாதிரி, நம்முடைய சொந்த வழியில போகாதபடி. நம்முடைய மனசு ஒரு சொந்த வழியை கொண்டு, அது முடிவு மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள். நமக்கு அது நல்ல வழியா தெரியலாம், ஆனா அது மரண வழிகள் என்று நீதிமொழியில் 16:25 போடுங்க. இங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடந்தால் இவ்வளவு விதமான ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு தாழ்மைக்கு வரும் பலன் வந்து ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனமாம். ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனை கொடுக்கிறார். நீ உன் தயிர் திராட்சத்தை சாப்பிடுவாய், உன் மனைவி திராட்சை அந்த செடியை போல் இருப்பாள், இதோ உன் பிள்ளைகள் ஒளிமர கண்டுகளை போல் இருப்பார்கள், கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்க எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வருகிறீர்களோ, ரெண்டு பேர் ஒருமரப்பட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தில் வருகிறீர்களோ அல்லது ஆலயத்துக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உன்னை ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கார், சியோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். என்ன ஒரு பிளஸிங். அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறார். இது காட்ஸ் ஓன் வே, ஆண்டவர் கொடுத்த வழி. இந்த வழியில வரும் பொழுது இந்த வார்த்தை தான் அவருடைய வழி, இயேசுதான் இந்த வழி. அந்த வழியில வரும் பொழுது இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று இந்த சங்கீதத்தில் சொல்லப்படி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே மெய் துதிக்கிறோம், கேட்டதான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். 128 சங்கீதத்தில் எழுதியிருக்க விடமாக, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனவன் பாக்கியவான், நீ உன் கைத்திராசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோர்களை கணிதரும் திராட்சையை படுகை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றில் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு இப்பொழுது விளக்கம் கொடுக்கப்பட்டது. அந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் அந்த வெளிப்பாடை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதன்படி இவர்களை ஆசீர்வதிப்பீர்கள். இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லார் மேலும் இறக்கமாயிரும் தொடர்ந்து நடக்கப் போகிற எல்லா வைபவத்திலையும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கிருபை உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கொள்வோம். ஆமென். இப்பொழுது சகோதரன் ஜீவானந்த் அவர்கள் வந்து பாடலை நடத்தும் பொழுது மணமகன் மணமகள் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுவார்கள். ரெண்டு சாட்சிகளும் கையெழுத்து போட வேண்டும்.
ஆசீர்வதியும் கர்த்தரே. ஆனந்தமிகுதே. ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகுதே. நேசபுதியும் சீரோமான ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மனவாரனே. ஆசாரிய ராம்பன் ராஜனும் ஆசீர்வதித்திடும். மக்களோடும் ஏன் தங்கிடும் உம்மையை காண்டும் கீழ்ந்தும் செய்தருடும் இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே. இன்பத்தோடி தோற்றமே மருளுமே விசிறோவான ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மனவாளனே. ஆசாரியரும் மந்தராஜரும் ஆசீர்வதித்திடும் ஒற்றுமையாக்கும் ஜீவரை ஓடாக நீதித்தே. கற்றோடும் எழுது சாய்ந்துமே பாரில் வசிக்கவே வெற்றி பெற்றோடும் ஜீவர் நெஞ்சத்திலே விற்றோடும் ஜோதி கதிரிங்கே மேசியாய மனவாளனே. ஆசாரியரும் மந்தராஜனும் ஆசீர்வதித்திடும் பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தாலும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும் மாத்திரமாக சந்ததியா பங்குமை என்றும் பிரஸ்தாபிக்க ஆதேவத்தோமை தீர்மானம் ஆக்கோளருமே விசிறோமானோதிகளிரிங்கே எத்தியாயம் மனவாளனே. ஆசாரியராம் பன்றாதேரும்